புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம், இறை வார்த்தைகள் 5-11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேற்றை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும், இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள், அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள், ஏனெனில் அவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அதரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் இணைந்து சிந்தித்திருக்கிறோம், தியானிக்கப் போகிறோம். கடவுளுடைய வார்த்தை நமக்குள் வல்லமையாய் செயல்படப் போகிறது. அது சொல்வோரையும் கேட்பவரையும் அது ஈர்க்கக்கூடிய வார்த்தை என்கிற அடிப்படையில் இன்றைய நாளினுடைய மறையுறை சிந்தனையை நாம் இணைந்து சிந்திப்போம். பிரியமானவர்களே, சமீப காலமாக ட்ரெண்டிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம வழக்கமாக நிறையா பயன்படுத்துகிறோம். ஒரு புதுசாக ஒரு ஆடையை போடுறாங்க, இளைஞர்கள் போடுகிறார்கள், என்ன தம்பி இப்படி இருக்குது அப்படின்னா, இதான் ஃபார் த ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல் இசை மாறி வருகிறது, ஒரு காலத்தில் இளையராஜாவோட இசை மாறி இன்னைக்கு மேற்கத்திய இசை ரேப் அப்படின்னு மாறி போகிறது, இது என்ன பாட்டு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டால் இதான் ஃபார் த ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்டுன்ற வார்த்தை ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டே வரும். இன்றைக்கு ஹேஷ்டாக் போட்டு ஒரு காரியத்தை பெருசாக்கி அதை தான் ட்ரெண்ட் ஆக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு அழகமாக ஆழமாக இந்த சோஷியல் மீடியாவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக கூட இருக்கிறது. நான் ஒரு 1990 நாங்கள் 90s பிறந்த என்னை போன்ற பிள்ளைகளுக்கு இந்த ட்ரெண்டிங்கில் இன்னும் மனசில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு வார்த்தை கேட்டு இருக்கிற உங்களுக்கு கூட மனதில் பதிந்திருக்கும், புள்ளி ராஜாவுக்கு எய்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமாக இங்கே ட்ரெண்டாக்கப்பட்ட ஒரு செய்தி உங்கள் ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம். ஆனால் எப்பவுமே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்கிற வார்த்தை தான் 1000 ஆண்டுகளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் எப்போது வருவார், எப்படி வருவார், எந்த உருவத்தில் வருவார், அவர் வருகிற பொழுது என்ன நடக்கும், அப்பொழுது யார் யாரெல்லாம் இருப்பார்கள், அவர் எப்படி வரவேற்பது, ஏகப்பட்ட கேள்விகள் இயேசு ஆண்டவருடைய அந்த வருகையை குறித்து அல்லது இரண்டாவது வருகையை குறித்து மக்கள் மனதில் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. 1843 நடந்த ஒரு நிகழ்வு, வில்லியம் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை சகோதரர் ஒருவர் ஒரு சபை நடத்தி கொண்டிருந்தார். 1843 மார்ச் 21 அவருடைய சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய வேத சத்தியம் இது, 1853 மார்ச் 21, அதாவது இன்றிலிருந்து சரியாக கணக்கிட்டு அடுத்த ஆண்டு இந்த உலகம் அழிந்து போகும், இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய செய்தி, ஆகவே எல்லோரும் ஆயத்தமாகுங்கள் என்ற ஒரு செய்தியை முன்வைத்து அந்த ஆண்டு முழுவதும் எப்போதெல்லாம் மக்கள் கூடுகிறார்கள் அந்த நேரத்திலெல்லாம் இரண்டாம் வருகையை பற்றி, அந்த இரண்டாம் வருகைக்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னது போல மார்ச் 21 வந்தது. மார்ச் 21 கடந்த பிறகு எல்லோரும் ஆலயத்திற்கு வந்து கூடி கேட்கிறார்கள், போதகரே, நீங்கள் சொன்னீர்களே ஆண்டவருடைய வருகை வரும் என்று, ஏன் இன்னும் வரவில்லை, நாங்கள் எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அதற்கு அந்த சபையினுடைய போதகர் சொன்னாராம், நான் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி ஆலயத்திற்குள் போயிட்டு மீண்டுமாக வெளியிலே வந்து மக்களிடம் சொன்னாராம், இல்லை, அக்டோபர் 23 இந்த ஆண்டு ஆண்டவர் உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் இறங்கி வரப்போகிறார், ஆகவே இங்கு இருக்கிற உங்களில் ஒரு சில பேர் இன்னும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, உங்களுக்கென்று உலகார்ந்த ஒரு சில சக்திகளை உலகார்ந்த காரியங்களை உடைமையாக்கி வைத்திருக்கிறீர்கள், அவற்றையெல்லாம் விற்று கொடுங்கள் அல்லது அந்த பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் என்று அவர் சொன்னாராம். இது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. 1843 நடந்த நிகழ்வு இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல நேரங்களில் உலக அழிவை பற்றிய செய்திகள் அல்லது இரண்டாம் வருகை நம்பிக்கையின் அடிப்படையில் அது மாறுபடும். மாயன் காலண்டர் என்கிற ஒரு காலண்டர் இருக்கிறது, அதனுடைய குறிப்புப்படி கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்குள் உலகம் அழிந்துவிடும் என்று அந்த குறிப்பு சொன்னது நடைபெறவே இல்லை, அது நடைபெறவே இல்லை. அதே போல பாபா வரங்கா என்கிற பல்கேரிய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி பல ஆண்டுகளாக வருங்காலத்தில் நடக்கப்போகிற காரியங்களை குறித்து முன்குறித்து சொல்வார். அவர் சொன்னது போல அமெரிக்க நாட்டினுடைய 44வது அதிபராக ஒரு கருப்பின அதிபர் வருவார் என்று சொன்னார், அது போல நடந்தது. ட்வின் டவர் இடிக்கப்படும் என்று அவர் முன்குறித்து சொன்னார், அதுவும் நடந்தது. ஆனால் அவரே 2000 உலகம் அழிந்து போய்விடும் என்ற செய்தியை சொல்லியிருந்தால் நடைபெறவே இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், 2012 என்கிற ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி, ஒரு படம் கூட வந்தது, அதுவும் உலகம் அழிவதை பற்றி தான் சொன்னது. சமீப காலமாக இந்த கொரோனா காலம் நெருங்கிய பிறகு ஆதித்யா என்கிற ஒரு சிறுவன் மிகவும் பிரபலமானான். எதன் அடிப்படையில் என்று சொன்னால், அவன் ஒரு வான சாஸ்திரங்களை கணித்து சொல்லக்கூடிய ஒரு 14 சிறுவன். அவன் சொன்னான், உலகம் அழியும் என்று. இதுவரை அழியவே இல்லை, அழிக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால், வார்த்தை தெளிவாக சொல்கிறது, என் தந்தை தன் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு அரிதான ஒரு காரியம், அது உங்களுக்கு உரியது அல்ல என்று திருத்தூதர் பணி 1:7 ஆண்டவர் நமக்கு தெளிவாக இந்த வார்த்தை சொல்கிறார். பிரியமானவர்களே, இவற்றையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த இரண்டாம் வருகை என்பதும் ஆண்டவர் இதோ வருகிறார், அதோ வருகிறார், அங்கே வந்திருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார், இது எல்லாமே ஒரு விதத்தில் பித்தலாட்டமான ஒரு காரியம், பிழைப்புக்காக ஒரு சில பேர் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு வருமானத்தை மையப்படுத்திய காரியம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, அப்போ நாம இன்னைக்கு நமக்குள் எழுந்திருக்கிற இந்த கேள்வி, ஆண்டவருடைய வருகை எப்போது வரும், எதே கேள்வியைத்தான் இன்றைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம். இயேசு ஆண்டவரை பார்த்து அதே கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள், போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும், இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி அடையாளம் அது என்ன என்று கேட்கிறார்கள். இயேசுவே அதற்கான பதிலை சொல்லவில்லை, கேட்ட கேள்வி ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிற பதில், அதற்கான செயல்பாட்டை குறித்த ஒரு பதிலாக சொல்லுகிறார் இயேசு. அதற்கு என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ற கேட்ட கேள்வியை இது போல எத்தனையோ பேர் உங்களுக்கு முன்பாக கேட்டு வருவார்கள், நீங்கள் உங்களை ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். என் பெயரை வைத்து கொண்டு பலர் உங்களிடம் வந்து இதோ காலம் நெருங்கி விட்டது என்று சொல்லுவார்கள், அவர்களை எல்லாம் நம்பாதீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு கர்மையான வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியினுடைய 24:36 இப்படி சொல்லுகிறது, அந்த நாள் வரும்போது எப்படி வரும் என்று எவருக்குமே தெரியாது, நீங்கள் நினையாத நேரத்தில் மானுட மகன் வருவார் என்கிற செய்தியை சொல்கிறது. அதே மத்தேயு நற்செய்தியினுடைய 24:44 இன்னும் அழுத்தமாக சொல்கிறது, எப்போது வருவார் என்று தெரியாத மனுமகன், ஆனால் ஆயத்தமாயிருங்கள் என்கிற கருத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். சரி, அப்போ இயல்பான ஒரு கேள்வி எனக்குள் எழுகிறது, அது உங்களுக்குள்ளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது இயலும், ஆண்டவருடைய வருகை வந்தால் எப்போது வந்தால் நமக்கு என்ன, ஆண்டவருடைய வருகை எப்போது வந்தால் நமக்கு என்ன, கொஞ்சம் நாம் அப்படியே இயல்பு வாழ்க்கையோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நான் பரீட்சைக்கு எல்லா பிள்ளைகளுமே போதுங்க, பரீட்சை காலத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே வாத்தியாரை பார்த்தா நம்முடைய ஆசிரியர்களை பார்த்தா பயப்படுறாங்க, தேர்வை பார்த்தால் பயப்படுறார்கள், இல்லை, யார் நல்லா பரீட்சைக்கு படிக்கலையோ, யார் ஒருவர் பிட்டடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயம் வரும், ஐயோ மாட்டிக்கொள்வோமோ, அதோ வேறு ஏதாவது நடந்துருமோ, நான் பிடிபட்டு போயிடுவனோ, அல்லது தேர்வை ஒழுங்காக எழுதவில்லை என்று சொன்னால் எங்கள் அப்பா அம்மா திட்டிடுவாங்களோ என்று எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து கவலை வரும், நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடுவோம். கிராமங்களில் வழக்கமாக இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில் எவனுக்கு கணயம் இருக்கோ அவனுக்கு தான் பயம் இருக்கும். ஆண்டவருடைய வருகை எப்போது வந்தால் என்ன, அது எப்படி வந்தால் என்ன, நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா, அந்த தயாரிப்பு நிலைக்கு நாம் நம்மை உட்படுத்தி இருக்கிறோமா அப்படின்றத தான் இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. ஒரு காரியம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும், பிறக்கிற எல்லா மனிதனும் எப்படி இறப்பானோ அதே போல இந்த உலகம் தொடங்கி விட்டது, இந்த உலகம் முடியத்தான் போகிறது. இந்த உலகம் முடியும் போது நீங்கள் இருப்பீர்களா, நான் இருப்பனா, அல்லது இன்று இருக்கிற தலைமுறை இருக்குமா என்பதெல்லாம் நாம் யாரும் யாராலும் உறுதிபட இறுதிபட சொல்ல முடியாது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையே சொல்கிறது. இது நம்முடைய மதம் மட்டுமல்ல, நம்முடைய சகோதர மதமாக கருதப்படுகிற இஸ்லாத்திலும் இதே செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கியாமத் டே என்று சொல்லுகிறார்கள், கியாமத் நாள் என்று அதை சொல்லுகிறார்கள். அதாவது ஆண்டவருடைய வருகை. நபிகளிடம் அவருடைய சீடர்கள் கேட்கிறார்கள், எப்போது இந்த கியாமத் வரும் என்று கேட்கிற பொழுது, அது அல்லாஹ்வை தவிர எவரும் அறியார் என்று அவருடைய மதமும் அதே செய்தியைத்தான் சொல்லுகிறது. இப்படி பார்க்கிற பொழுது எல்லா மதங்களும், மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, எல்லாருக்குமே இந்த உலக முடிவு எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. திடீரென்று ஒரு பூகம்பம் நடந்து விடுகிறது, ஒரு இயற்கை அழிவு வந்து விட்டது என்று சொன்னால் இதுதான் உலக முடிவினுடைய தொடக்கமாக இருக்குமோ என்று நினைக்கிறார்கள். சமீப காலமாக நடந்த இந்த கொரோனா அழிவு வந்த பிறகு நமக்குள்ளே பல கேள்விகள் வந்திருக்கும். ஒட்டுமொத்த உலகமும் முடக்கப்பட்டு விட்டது, இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக வீட்டுக்குள் சுருக்கப்பட்டு விட்டது. இதுதான் உலக முடிவினுடைய தொடக்கமாக இருக்குமோ, இதுதான் உலக முடிவாக இருக்குமோ என்றெல்லாம் யோசிக்க தோன்றியது. அமெரிக்கா அடிக்கடி பலவிதமான போர்களை முன்னெடுக்கிறது. அந்த போர்லாம் வருகிற பொழுது இதுதான் உலக முடிவாக இருக்குமோ, இன்றைக்கு வாசகத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லப்பட்ட எல்லா செய்தியும் இருக்கிறது. இரண்டாம் உலகப் போர் வந்தது, முதல் உலகப் போர் வந்துச்சு, மூன்றாவது உலகப் போர் வரப்போகுது, அது அணுவை மையப்படுத்தி வரப்போகுது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எத்தனை உலகப் போர் வந்தாலும் மனிதன் கணிப்பது போல இந்த உலகம் ஒருபோதும் முடியப் போவதில்லை. இந்த உலகத்தின் முடிவு ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது, அவருடைய எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆக யாக்கோபு திருமுகத்தில் தன்னுடைய திருமுகத்தில் 5:7 இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வர பொறுமையோடு காத்திருங்கள். கடவுளுடைய வருகை வர பொறுமையோடு காத்திருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள், நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு இறைவார்த்தை. ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு விவசாயி தான் சரியான ஒரு முன்மாதிரியாக வைக்கப்படக்கூடியவனாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போன ஒரு சூழல். நீங்கள் விவசாயி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாமளாம் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவளாக கூட இருப்போம். விவசாயம் செய்கிற பொழுது, விதைக்கிற பொழுது, இந்த நாளைக்கு மழை வரும், இந்த நாளில் வந்து மழை நிற்கும், இந்த நாளில் காற்றடிக்கும், இந்த நாளில் வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிறார். அவ்வளோதான், அது நடந்தாலும் சரி நடைபெறாவிட்டாலும் சரி அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருப்பார். ஒரு விவசாயம் செய்கிறவர் போய் நெல்லை போட்டுட்டு ஒரு 10 கழித்து திருப்பி நோண்டி பார்த்து வளர்ந்துருக்கா அந்த செடி அப்படின்னு பார்த்தாருனா, அது என்றைக்கு விவசாயம் பார்க்குறது? ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்களே வீட்டில் வந்து ஒரு மரக்கண்டு வைக்கிறீங்க, ஒரு கொய்யாக்கண்டு வைக்கிறீங்க, கொய்யாக்கண்டு வச்சுருக்கிறீங்க, அது அப்போ தான் லைட்டாக முளை விட்டு வருது, எவ்வளோ தூரம் வேறு விட்டுருக்குன்னு பார்க்கலான்னு பிடிங்கி பார்த்தீங்கன்னா அது யாருடைய தப்பு? பலன் கிடைக்காமல் நமக்கு போய்விடும். என்ன சொல்ல வருகிற செய்தி? நீ செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாயோ அந்த காரியத்தை கடவுளுக்கு விருப்பமான விதத்தில் செய்து கொண்டே இரு அப்படின்றத ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்கிறது. மழையை எதிர்பார்த்து விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்வதில்லை. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்னுடைய உழைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, விவசாய பணி, நான் இதை செய்வேன், இறைவன் விரும்பினால் எனக்கு பலன் கிடைக்கட்டும் என்கிற நிலையில் தான் விவசாயத்தினுடைய விவசாயத்தை செய்வதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏன் தேவையற்ற ஒரு அங்கலாய்ப்பு? எதற்கு தேவையற்ற ஒரு எதிர்பார்ப்பு? அதை நாம் கொஞ்சம் சரி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்பாக நான் சிவகங்கையிலேருந்து சென்னைக்கு ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டியும் தாத்தாவும் என்னோட சேர்ந்து வந்திருந்தார்கள். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் சென்று கொண்டிருந்தோம். முதல் முறையாக அந்த அம்மா சென்னைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது எங்கள் ஊர் சிவகங்கை, நான் கிளம்பி வருகிறேன். ஒரு திருச்சி வந்ததுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து இருட்டிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு முதல் முறையாக சென்னைக்கு போகிறதுனால எங்கனெல்லாம் ட்ரெயின் நிற்கிறதோ அங்கனெல்லாம் சென்னை, தம்பி சென்னை வந்துருச்சா, தம்பி சென்னை வந்துருச்சா, சென்னை வந்துருச்சா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஒன்று, அவங்களுக்கும் சென்னைக்கு போகிறவர நிம்மதி இல்லை, பக்கத்தில் உட்காந்தா எனக்கு நிம்மதி போச்சு, ஏன்டா அந்த கிளைவு பக்கத்தில் உட்காந்தோம் அப்படின்னு நானே உணரக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் அமைஞ்சிச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இரண்டாம் வருகையை பற்றி பேசுகிறவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அதை கேட்குறவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், நடக்காத ஒரு காரியம் நடக்க போகிறது, அது எப்போது நடக்க போகிறது என்று யாருக்குமே தெரியாதுன்னு யாரோ ஒருவர் சொல்லிட்டு போல. கடவுளுடைய வருகை எப்போது இருக்கும் என்று, இரண்டாம் வருகை எப்போது இருக்கும் என்று சொல்லி நேற்று பிறந்தவன் இன்னைக்கு பிறந்தவன் அறிஞர்கள் யாரும் சொல்லிட்டு போல. அது ஆண்டவர் சொல்லிட்டு போனது. இயேசு ஆண்டவர் சொல்லிட்டு சென்றிருக்கிறார், தந்தையை தவிர வேறு எவரும் அறியார் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவுக்கும் தெரியும் என்பதை என்னை அறிந்தவன் தந்தை அறிந்திருக்கிறான் என்கிற வசனத்தின் வைத்துத்தான் நாம் இயேசுவுக்கும் அது தெரிந்திருக்கும் என்று கூட நம்முடைய விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆக அன்பு சகோதரர்களே, நறுமை சகோதரிகளே, இந்த நாளில் இந்த வருகையை குறித்து சிந்திக்கிற அதே நேரத்தில் இயேசு இந்த வருகைக்கு முன்பாக ஆலயத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நம்ம செய்ய வேண்டிய காரியம் இரண்டாவது வருகை எப்போது என்று நினைத்து கவலைப்படுவதை காட்டிலும் அந்த வருகைக்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்வது என்பதைத்தான் யோசிக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் வந்து கோயிலை பற்றி சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, யூத அந்த மக்களுடைய, அந்த இனத்தினுடைய, ஒட்டுமொத்த இனத்தினுடைய மையமாக இருப்பது, அவருடைய அடையாளமாக இருப்பது எதுவென்று சொன்னால் அந்த எருசலேம் ஆலயம் தான். எங்கே பார்த்தாலும் இந்த எருசலேம் ஆலயத்தை பற்றி தான் பெருமையாக பேசுவார்கள். நீங்கள் வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த 4,000 இல்லை 3,000 வரலாற்றில் எருசலேம் நகரம் 53 முறை போரிடப்பட்டிருக்கிறது, போரினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை இந்த எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக கட்டி எழுப்பியதுதான் இறுதியாக சாலமோன் கட்டிய ஆலயம் என்று நாம் இன்று வரை அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். பலரும் பல நேரங்களில் அந்த ஆலய கட்டமைப்புக்கு பணி செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆலயத்தினுடைய பெருமையைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? கவின்முக கற்களாலும் நேர்ச்சி பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று அங்கே இருக்கிறவங்களும் அவங்க பெருமையை பற்றி பேசிக்கிறாங்க. ஆஹா, கோயில் அழகாக இருக்குதே, அழகாக இருக்குதே. கோயில் அழகாகத்தான் இருக்குது, கோயில் அழகாக இருந்தால் என்ன பண்ண? இன்னைக்கு கோடிகளை போட்டு கோயில் கட்டுறோம், கோயிலை கட்டி என்ன பண்ண போனோம்? உள்ளே உட்காந்து சாமி கும்பிட்றது இல்லையே. ஆலயங்கள் கட்டப்படுவது எதற்கு என்று சொன்னால் வெளியில் இருக்கிற ஆடம்பரங்கள் முக்கியமல்ல, அங்கு ஆலயத்தின் மையமாக இருக்கிற ஆண்டவரை எவ்வளவு தூரம் நாம் நெருங்கி செல்கிறோம் என்பது தான் முக்கியம். இப்போ இந்த இரண்டாவது வருகை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு, இந்த இரண்டாவது வருகை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு, அல்லது எதிர்பார்த்திருக்கிற நமக்கு, எதிர்பார்ப்பை தள்ளி வைத்துவிட்டு இருக்கிற நாட்களில் ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாக நம்முடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும் என்கிற அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதுதான் உண்மையான ஒரு அழைப்பாக இருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன். நேற்று வாசிக்கப்பட்ட வாசகம், நேற்றைய ஞாயிறு வாசகம் மிக சிறப்பானது. கிறிஸ்தரசர் பெருவிழாவை முன்னிட்டு நான் வாசிக்க கேட்ட வாசகத்து தான் இதற்கான பதிலாக சொல்கிறேன். இரண்டாவது வருகை வருகிற பொழுது அந்த வருகைக்குள் நானும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லோருமே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறேன், சின்ன சிறு சகோதரர்களுக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசுவுக்கு செய்கிற காரியம் என்பதும் ஏழைகளுக்கு செய்கிற காரியமும் ஒரே காரியம்தான், ஒரே காரியம்தான். இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர் கடவுளுக்கு உகந்த பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் கடவுள் நம்பிக்கையில் இருக்கிற நான், கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம், கிறிஸ்துவுக்கு ஏற்ற காரியங்களை பல நேரங்கள் செய்வதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆண்டவருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆண்டவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சாயலில் இருக்கிற, தேவையில் இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுதுதான் கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார் என்பதை இந்த நாளில் இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவுபட சொல்கிறது. ஒரு அருமையான ஒரு இறைவார்த்தை பகுதி மலாக்கி புத்தகத்திலே 4:1 இருக்கிறது. இதோ சூளையை போல எரியும் அந்த நாள் வருகிறது, எரியும் அந்த நாள் வருகிறது. அப்போது ஆணவக்காரர்கள், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்டு சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களை முற்றிலும் சுட்டரித்து விடும். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் நம்மளா நினைத்து பார்த்து கொள்ள வேண்டியதான். நான் வந்து ஆணவக்காரனா? ஆணவக்காரனா தான் நீங்க பயப்படுங்க. நீங்க நான் கொடுமைக்காரனா பயப்படுங்க. நீங்க அடுத்தவனை வந்து அழிச்சு பொழைச்சிருக்கீங்க, நீங்க பயப்படணும். பொய்யா சொல்றீங்களா பயப்படணும். கடவுளை நிந்திக்கிறீங்களா நீங்களாம் பயப்படணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இது பயத்தினுடைய நாள். இப்போ ஆண்டவுடைய வருகை சூளை போல வருகிற பொழுது அது யாரை சுட்டரிக்கும்? ஆணவக்காரர்களையும் கொடுமைக்காரர்களையும் தான் சுட்டரிக்கும். கொடுமைக்காரனும் ஆணவக்காரனும் தான் பயன்படுத்த பயப்பட வேண்டுமே ஒழிய கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இதை குறித்து பயம் கொள்ள தேவையில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் இந்த வாசகங்கள் வழியாக சொல்கிறார். ஆக இந்த ஒரு பிரதிக்கணையோடு இந்த நாள் இந்த மறையுறை சிந்தனையை நீங்கள் உள்வாங்கினீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கடவுளுடைய வருகை, அது யார் அதை பற்றி எப்படி சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. என் தேவன் சொல்லியிருக்கிறார், என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தந்தையை தவிர எவருமே அதை அறியார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கும் அது சொல்லப்பட்ட செய்தி. ஆண்டவர் எப்போது வந்தாலும் அவரை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஒருவேளை தயாரிப்பதற்கான வழி இந்நாள் வரை தெரியவில்லை என்று சொன்னால் அந்த தயாரிப்புக்கான பழியில் நான் என்னையே முழுமையாக ஈடுபடுத்தப் போகிறேன். ஆண்டவரே, நான் இந்த வருகையை சரியான விதத்தில் எதிர்கொள்ள, எந்ததொரு பயமும் அச்சுறுத்தலும் இல்லாமல் இயல்பான நிலையில் நான் உன்னை எதிர்கொள்ள, தேவரே நீர் என்னோடு தங்கும், என்னோடு இரும் என்ற ஒற்றை ஜபத்தை முன்வைத்து தொடர்ந்து ஜபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரையும் அருளையும் அள்ளிப்பொழிவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வேராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மாண்பாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.